நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இனப்படுகொலை ஒரு சக்தி வாய்ந்த சொல். உண்மையில் அதன் அர்த்தம் என்ன? ஒரு மோதலை இனப்படுகொலை என்று எப்போது அழைக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பது? அது ரபேல் லெம்கின். இனப்படுகொலை என்ற சொல் உருவாவதற்கு பின்னால் இருந்தவர். அவர் ஒரு போலாந்து வழக்கறிஞராவார். அவர் 1944 இந்த வார்த்தையை உருவாக்கினார். ஜெனோஸ் என்றால் கிரேக்கத்தில் இனம் என்று பொருள்படும், மற்றும் சைட் என்றால் லத்தீனில் கொலை என்று பொருள்படும். முந்தைய வரலாற்று நிகழ்வுகளான பெரும் இன அழிப்பின் பிரதிபலிப்பாக இந்த சொல் உருவானது.
Thought, how is it that one person can be prosecuted and convicted and punished for killing one person, but we don't have the same crime for someone killing hundreds or thousands or even millions of people?
இன படுகொலை அறிஞர்களின் சர்வதேச சங்கத்தின் தலைவர் டாக்டர் மெலனி ஓ'பிரைன், லெம்கின் பிரச்சாரத்தின் காரணமாக இன படுகொலை என்ற சொல் அங்கீகரிக்கப்பட்டு 1948 சர்வதேச குற்றமாக மாற்றப்பட்டது என்று டாக்டர் மெலனி ஓ'பிரைன் கூறினார். இதைத்தான் நாம் இப்போது இன படுகொலை தொடர்பான உடன்படிக்கை என்று அழைக்கிறோம்.
Genocide is a set of crimes, a listed set of crimes that are committed with the intent to destroy in whole or in part a national, racial, ethnic or religious group. And the particular crimes of genocide include the crime of killing, crimes of causing serious bodily or mental harm, the crimes of transferring children from one group to another, and several other crimes are listed as well.
இனப்படுகொலை தொடர்பான உடன்படிக்கையில் கையொப்பமிட்ட நாடுகள் மட்டுமே அதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றன. உலகெங்கிலும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட 195 நாடுகளில் 153 நாடுகள் இதில் பங்கேற்கின்றன.
Now those state parties have made a promise, essentially they are bound under the convention to prevent and punish the crime of genocide.
அப்படியானால் இனப்படுகொலை தொடர்பான உடன்படிக்கையை உடைத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும்? International Court of Justice-இல் குற்ற வழக்கை எதிர்கொள்ள நேரிடலாம்.
That accountability might be in a criminal court, or it might be in the International Court of Justice, which is a court that adjudicates disputes between states. And that includes disputes over treaties, including the Genocide Convention.
இது ஒரு நேரடியான செயல்முறையாக தோன்றலாம். இதன் மூலம் நாடுகள் அல்லது தனி நபர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று ஆதாரங்களை முன்வைப்பது அடங்கும். இது இனப்படுகொலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை ஏற்படுத்தலாம். இழப்பீடுகள், இனப்படுகொலை மீண்டும் நடக்காது என்ற வாக்குறுதி, அல்லது இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அவர்களின் சொந்த இடத்திற்கு திரும்புவதற்கு வசதியாக நீதிமன்ற ஆணைகள் பிறப்பிக்கப்படலாம். இனப்படுகொலையின் வரையறைக்குள் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே சட்ட அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சட்ட பேராசிரியர் சாரா வில்லியம்ஸ் கூறினார்.
The genocide is notoriously difficult to prove. So that's why you might see prosecutors choosing to go for other crimes.
இனப்படுகொலை சம்பந்தமான குறைந்த வழக்குகள் மட்டுமே சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன் வந்துள்ளன. ஏனென்றால் ஒரு நாடு மட்டுமே சர்வதேச நீதிமன்றத்திற்கு இனப்படுகொலை குறித்து புகார் செய்ய முடியும்.
And so what we've seen is a great reluctance. Obviously, a state's not going to bring a claim against itself. So we've been relying on other states effectively reporting states committing genocide to the International Court of Justice. And for very many reasons, most obviously political, states haven't wanted to do that.
2023 செப்டம்பரில் பல நாடுகள் இதில் ஈடுபட்டன. ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைனின் இனப்படுகொலை வழக்கை ஆஸ்திரேலியா உட்பட 32 நாடுகள் ஆதரித்தன. ஆனால் இந்த வழக்கிற்கான முடிவு வெளிவர பல வருடங்கள் ஆகலாம். ஏனெனில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸின் மெதுவான செயல்முறைதான் இதற்கு காரணம். அமைப்பின் மற்றொரு குறைபாட்டை இது எடுத்துக்காட்டுகிறது என்று பேராசிரியர் வில்லியம்ஸ் கூறினார்.
That's partly because of the different procedural steps. So you're talking probably 7 to 10 years potentially from the time something is commenced to the time you get a fully reasoned judgment. So it doesn't move particularly quickly.
இதற்கிடையில் நீதிமன்றம் வழக்கிற்கான இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் தற்காலிக நடவடிக்கைகளை கோரலாம்.
So effectively interim orders that would try and bring an end here to the genocide.
ஆனால் தனிநபர் ஒருவர் இனப்படுகொலையில் ஈடுபட்டிருந்தால் அவரை எப்படி பொறுப்பாக்க முடியும்? நிறுவப்பட்ட 22 ஆண்டுகளில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இனப்படுகொலைக்காக ஒருவருக்கு மட்டும் கைது பிடியாணை பிறப்பித்துள்ளது. அது 2009 டார்ஃபூர் இனப்படுகொலையின் போது சூடான் குடியரசின் அதிபரான உமர் ஹசன் அஹ்மத் அல் பசீருக்கு கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அவர் இன்னும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இனப்படுகொலை என்பது சக்தி வாய்ந்த சொல்லாகும். ஆனால் நாம் எப்போதும் கடுமையான சட்ட வரையறைக்குள் மட்டும் இருக்கக்கூடாது என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் பயிற்சி பேராசிரியர் வாசுகி நேசியா கூறினார்.
It's always been contested and there's always been multiple meanings. I think it's important that our own conception of genocide does not start in the middle of the 20th century, but you know it's a 500-year history.
இதுபோன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.